ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு சூத்திரம் 2. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
முதல் சூத்திரம் நிறைவடைந்த நிலையில இரண்டாவது சூத்திரத்தை தொடங்க இருக்கிறோம். நாம இப்போ சைவ சித்தாந்தம் தலை நூலாக இருக்கக்கூடிய சிவஞான போதத்திலே முதல் பகுதியை பார்த்து, முதல் இயல் பிரமாண இயல். அதாவது நாம் 5 பொருள்களை பற்றி பேசுகிறோம். பதி, பத்து, பாசம். பாசத்துல ஆணவம், கண்மம், மாயை, இந்த 5 பொருள்கள். அந்த 5 பொருள்களும் இருக்கிற பொருளா இல்லாத பொருளா? நம்ம பாட்டு இல்லாத பொருளை பத்தி பேசிட்டு நீங்க பாட்டு கதை விடுறீங்களா சார்? எல்லாவற்றையும் இல்லாத பொருளை பத்தி நீங்க பாட்டு கற்பனையில பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தரும் கேட்கக்கூடாது இல்லையா? அந்த பொருள் இருக்கு, உண்மையாகவே இருக்கிறது, கடவுள் இருக்கிறார், உயிர் இருக்கிறது, பாசமாகிய ஆணவம், கண்ணும், மாயை மூன்றும் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேணும். அந்த 30 உண்மையை நிலைநிறுத்துவது இந்த 3 சூத்திரங்கள். அதுல முதல் சூத்திரம் இறைவனுடைய உண்மையை நமக்கு தெளிவாக வரையறுத்து, யார் இதான் இறைவன், அவர்தான் முழுமுதற் காரணன் என்பதை காரண காரியங்களோடு தர்க்க சாஸ்திரத்துக்கு உட்பட்டு இனிமேல் இதுக்கு மேல சிந்தனையே பண்ண முடியாது என்று சிந்தனையின் நிறைவாக அமைந்த அற்புதமான சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். அப்படி பார்த்த உடனேயே அதுல இறைவன் நிமித்த காரணன் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அவனுக்குள்ளே ஒடுங்குகிறது. அவன்தான் இந்த உலகத்தை மீண்டும் உயிர்களுக்கு இருக்கின்ற மரத்தை போக்குவதற்காக இந்த உலகத்தை படைக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அவன் படைக்கிறான், அவனுக்கு என்ன அவசியம்? அந்த நிமித்த காரணன் எந்த தன்மை உடையவன்? இங்கு வந்து இதுல பாச உண்மை சொல்லப்படுகிறது. ஆணவம் இருக்கிறது, கண்மம் இருக்கிறது, மாயை இருக்கிறது என்ற 3 உப்பொரு உண்மையை தான் சொல்ல வருகிறது. இந்த இடத்துல 3 பாசத்தினுடைய தன்மையை தான் சொல்ல வருகிறது. அப்படி சொல்லும் பொழுது எந்த பொருளையும் நாம் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற பொருள்களை எதையும் தனித்து நம்மளால பேச முடியாது. ஏனென்றால் எல்லா பொருள்களும் ஒன்றோடு ஒன்று மிக நெருங்கிய தொடர்புடையவைகள். அதனால மற்றவற்றை பற்றிய செய்திகளும் துணையாக நாம் சேர்த்து சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இப்போ சென்ற பாடலில் இந்த உலகத்திற்கு அந்தத்தை செய்த முதல்வன் இருக்கிறானே, அந்த முதல்வன் நிமித்த காரணன். அந்த நிமித்த காரணன் எந்த தன்மை உடையவன், அவனுடைய தன்மை என்ன, ஏன் அந்த உலகத்தை படைக்கணும்? நாம் சென்ற இதில் சொன்ன பார்த்தீங்களா, தனக்காக படைக்கிறானா, பிறர்காக படைக்கிறானா, அல்லது வீணாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறானா, எதற்காக இந்த உலகத்தை படைக்கிறான், படைப்பதற்குரிய காரணம் என்ன? அதுக்கு முதல்ல பதில் சொல்லியாச்சு. முதல் சூத்திரத்திலே மலத்து உலகம், இந்த உயிர்களிடம் ஆணவ மலமாகிய அறியாமையாகிய ஆணவ மலம் இருப்பதனாலே இந்த உலகத்தை அது முழுதோ போகல, அதனால மீண்டும் அதை தோற்றுவிக்கிறான். சரி, இந்த உலகத்தை அவன் தோற்றுவிக்கிறானே, இந்த உலகம் என்பது உயிரும் அடங்கியது, அதனால உலகத்தை அவன் தோற்றுவிப்பதற்கு என்ன காரணம், என்ன அவனுக்கு தொடர்பு, ஏன் இல்லாத வேலை செய்யறானா, உயிர்களோடும் உலகத்தோடும் அவனுக்கு என்ன தொடர்பு, அது தெரியணும் இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். உலகத்தை படைக்கிறானா, தேவையில்லாத வேலை செய்யறானா, அவன் எதுக்காக படைக்கிறான், அதுக்கு என்ன நோக்கம்? அப்படி படுக்க வேலை இல்லாம இருக்கிறவன் ஏதோ இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்களே, வேலை இல்ல சார், உங்களோட கதவு திறந்தது உங்கள்கிட்ட பேசிட்டு வரணும் அப்படிமாங்க. அவங்களுக்கு வேலை இல்லாம போய் நம்ம வேலையை கெடுத்துருவாங்க. அப்ப அவன் வேலை இல்லாததுனா இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கானா? அப்ப உலகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு, உலகத்துக்கும் உயிர்களுக்கும் என்ன தொடர்பு? ஒரு தொடர்பு இருந்தாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்வோம். ஒரு மருத்துவமனையில நம்முடைய உறவினர் உடம்பு சரியில்லாம இருக்கிற உறவினர் ரத்தம் சம்பந்தம் உடையவன், அப்ப போய் நம்ம பார்க்கணும்னு சொல்றோம். எத்தனையோ ஒரு மருத்துவமனையில் இருக்க தினசாந்திரம் போய் மருத்துவமனையில் இருக்கங்களா, ஒரு அன்பின் காரணமா எல்லாரையும் பார்த்துட்டு ஏதோ ஒரு விபூதி கொடுத்துட்டு இல்லாட்டி ஒரு படத்தை கொடுத்துட்டு வரோம், நம்ம செய்யறதில்ல. அப்போ நம்முடைய உறவினர்கள் நம்ம போயிடும் இல்லையா? அப்ப காரியம் நடப்பது என்பது நமக்கு எந்த வகையிலாவது தொடர்பு இருந்தால் தானே நடக்கும். அப்ப இந்த உலகத்தை அவன் படைக்கிறான். உலகம் என்பது உயிர் தொகுதி அடங்கிய இந்த உலகம். அப்படி படைப்பதற்கு அப்படி உலகத்தோடு அவனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? இந்த பாடல படித்த உடனே நமக்கு இயற்கையா ஒரு சந்தேகம் வரணும். அந்த சந்தேகத்திற்கு இந்த பாடல் விடை தருது. உலகத்துக்கும் இறைவனுக்கும், உயிர்களுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு? உலகிற்கு எது முதல் காரணம், எது துணை காரணமாக இருக்கிறது? உலக படைப்புக்கு எது துணை காரணம், முதல் காரணம் ஒண்ணு இருக்கு, துணை காரணம். நம்ம சென்ற வகுப்புல சென்ற சூத்திரத்திலே பார்த்திருக்கிறோம், ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் மூன்று காரணங்கள் அவசியம். முதற்காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். இந்த மூன்றும் வேணும். எஃபிஷியன் காஸ், நிமித்த காரணம், எஃபிஷியன் காஸ், திறமை, அந்த டெக்னீஷியன் சொல்றாங்களே அவன் வேணும். எந்த காரியத்தை எடுத்துக்கிறோம் அந்த மூணு வேணும். நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் அதுக்குதான் நம்ம குயவர் எடுத்துக்கிறோம். குயவர் மண்ணிலிருந்து மண்பாண்டம் செய்கிறார். மண்ணு வந்து அந்த பாண்டம் வருவதற்கு முதல் காரணம். அதுக்கு துணை காரணம் தண்டு சக்கரம், அவர் வச்சிருக்கிற தண்டு சக்கரம். இதை எஃபிஷியன் காஸ், அதை நிமித்த காரணம், அதை செய்யக்கூடியவன் திறமைசாலி டெக்னீஷியன் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அறிவார்ந்த அறிவு பூர்வமானவன், அவன் யாரு, குயவன். இப்போ ஒரு காரியம் வெளிவர வேண்டுமா, அதே மாதிரி இந்த மைக்கெடுத்துக்கு எதை வேணும், மூணு காரணம் அவசியம். இது மூணு காரணம் இல்லைன்னா இது நடக்காது. இரும்பு தான், இது இரும்பு தான் மூலப்பொருள். அந்த இரும்பில் இருந்து இன்னும் சில பொருட்கள் இருக்கு, மூலப்பொருள் இருக்கு. துணை காரணம் மிஷின்லாம் வைத்துக்கொண்டு, துணை காரணம் வைத்துக்கொண்டு ஒரு அறிவார்ந்தவன் அதை செஞ்சு முடிக்கிறான். இந்த மைக்கை இந்த ஒலி வாங்கி செய்கிறான். அதே போல இங்கே இருக்கின்ற பொருட்கள் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டாலும் செய்யக்கூடியவன் அவனுக்கு துணையான சாதனம் மூலப்பொருள் வேணும். இது இல்லாமல் ஒரு காரியம் செய்ய முடியாது. ஆகவே இந்த உலகத்திற்கு சென்ற வகுப்பில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு முதல் காரணமாக இருப்பது மாயை. எப்படி ஒரு குயவனுக்கு மண் முதல் காரணமோ, அதுபோல உலக தோற்றத்துக்கு முதல் காரணம் மாயை. அது ஒரு ஆற்றல் சுரூபமானது, தூக்கமானது, கண்ணுக்கு தெரியாது. அதிலிருந்துதான் கடவுள் இந்த பருப்பொருள்களை எல்லாம் உண்டாக்குகிறான். பார்த்தமா, ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஆமா. அப்போ முதல் காரணம் மாயை, துணை காரணம் அவனது கருணை, அவனது அருளாற்றல். அவனுடைய அருளை கொண்டுதான் சங்கல்ப மாத்திரத்திலே அவனுடைய அருளை கொண்டுதான் செய்கிறான் துணை காரணம். நிமித்த காரணம் அதை செய்யக்கூடியவன் யாரு, சிவபெருமான். இப்படியெல்லாம் செய்கிறான், இந்த காரியத்தை செஞ்சிருக்கான. உலகத்தை அவன் தோற்றுவித்து நிலை நிறுத்தி ஒடுக்கி மறைத்து அருளல் அஞ்சு காரியங்களையும் செய்கிறானே. அப்போ உலகத்துக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு சமயம் வந்துச்சா இல்லையா அவங்களுக்கு? வரல, வரணும். அதை வந்து சுயான சமயங்கள் அவாய நிலைன்னு சொல்வார்கள். அந்த அவாய நிலை வரணும் நமக்கு. அப்போ அந்த முதற்காரணம் மாயை, ஒடுங்கி மலத்து உலகம் மாயை. அந்த மாயை அது முதற்காரணம். துணை காரணம் ஒன்று இருக்கணும் இல்லையா, அந்த துணை காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதெல்லாம் சந்தேகம் நமக்கு வரணும். அதுக்கு அடுத்தது, ஒடுங்கிய உலகம் தோன்றும் பொழுது எவ்வாறு தோன்றும், எதற்காக தோன்றும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த வினாக்கள் எல்லாம் முதல் சூத்திரம் படித்த உடனேயே நமக்கு வரணும். இல்லாத கேள்வியை நான் உருவாக்கி உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்லல, நம்முடைய பெரியவர்கள் இதற்கு விரிவாக உரை எழுதியிருக்கிறார்கள். மாபாடியம், மாபாடிய கர்த்தராகிய எல்லாருக்கும் அவரு தான் ஒரு குலதெய்வம்னு சொல்லணும். அவர் இல்லைன்னா திருஞானது போலும் இவ்வளவு சிறப்பாகவும் விரிவாகவும் நம்மளாலே சொல்ல முடியாது. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் இந்த உலகத்திலே, அவர் சிவனே, அவர் அவருக்கு இருக்கிற நிகர் அவருடைய விரிவுரைகளை படிச்சீங்கன்னா மனிதனால இதெல்லாம் இப்படி எல்லாம் ஒரு அறிவு இருக்க முடியுமா அப்படின்னு பிரமிச்சு விடுவி. எந்த விஞ்ஞானத்துக்கும் கலைத்த விஞ்ஞானம் இல்லை, நம்முடைய செய்த சித்தாந்த விஞ்ஞானம். அந்த அளவுக்கு அவர் மிகச்சிறந்த, அந்த காலத்து நடைப்படி மணிப்பிரபலமாக அவர் எழுதியிருப்பார். அதை எளிமைப்படுத்தி தமிழ்படுத்தி நம்ம சொல்லணும். அதான் உங்களுக்கு புரிகிறாப்ல. ஆகவே அவர் இந்த அவாய் நிலை, அந்த அவாய் நிலை தோன்ற வேண்டும் முதல் சொன்னே இந்த கேள்வி எல்லாம் மனசுல தோணணும். அந்த தோன்றியது என்றால் அதற்கு பதில் வேண்டும் இல்லையா, அதற்குத்தான் இந்த சூத்திரத்தை நம்முடைய மெய்கண்டார் இயற்றியிருக்கிறார். இந்த சூத்திரம் மிக உன்னதமானது. இந்த பெரிய புராணத்தை சொல்லும் பொழுது பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட 4000 கொஞ்சம் பாடல்கள்ல ஒரு 1000 கிட்டத்தட்ட 2000 நெருங்கி வந்துடும். அவ்வளவு பாடல்கள் திருஞான சம்பந்தருடைய வரலாறு மட்டும் இருக்கும் பெரிய புராணத்துல. அதனால பிள்ளை பாதி புராணம் பாதிம்பாங்க. பெரிய புராணத்தில் பாதி எந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு திருஞான சம்பந்தருடைய வரலாறு. அது போல முற்றிலும் 12 சூத்திரங்களை எடுத்துக்கொண்டா அந்த 12 சூத்திரத்திலேயே 2வது சூத்திரம் தான் விரிவுரை ஜாஸ்தியா இருக்கும். மாபாடியத்துல மிக விரிவான விரிவுரை. அதை நுட்பமாக நாம தெரிந்து கொண்டால், நுட்பம் வேண்டும், ரொம்ப நுட்பம் வேண்டும். அந்த நுட்பம் வந்து சத்துவ குணம் மிக்கவர்களாக நாம் இருக்கணும். அந்த நுட்பத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் நம்மிடம் இருக்கணும். சொல்றவங்களும் தெளிவாக சொல்லணும், வாங்குறவங்களும் அதை தெளிவாக வாங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளவு நுட்ப திட்பம், திட்பமுடையது. திட்பம் ஒரு கருத்தை சொன்னா அதுல எந்த விதமான ஐயமோ விபரீதமான எண்ணங்களோ இல்லாமல் தெளிவாக வரையறுத்து செய்யும் சொல்லும். அப்ப அத வாங்கிக் கொள்ளும் பொழுதும் தெளிவாக அந்த மாதிரி வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அது சிறப்பான ஒரு சாத்திரம். சாதாரணமா எதையும் படிச்சா கேள்வி கேட்காதுன்னு பற்ற சமயங்கள்ல போய் கேள்வி கேட்டோம்னா கேள்வி கேட்டா உலகம் விடுவாங்க. சந்தேகம் வந்ததுன்னா அவ்வளவுதான், உயிர் போயிடும் நமக்கு. அப்படிலாம் இல்லை, நீ கேள்வி கேளு. ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு முதலில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நம்முடைய சிவஞான சித்தியார்ல ஏழாவது பாடல்ல இருந்து இருபதாவது பாடல் வரலாம் எடுத்துக்கிட்டா தர்க்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது. நம்ம கையில கருதிய கையில கொடுத்து இந்த தர்க்க சாஸ்திரத்தின அடிப்படையிலே இதுல சொல்லக்கூடிய உண்மைகளை நீ ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். தர்க்க சாஸ்திரம் உனக்கு தெரியலன்னா நான் சொல்லித்தரேன், பதினாலு பாடல்களை சொல்லி இதனுடைய உறுதி யுக்தி அனுபவம் என்ற மூன்று கருவிகளையும் நம்ம கையில கொடுத்து இன்னும் சில அளவைகள் இருக்கு அதெல்லாம் சொல்லி இதனால வச்சு இதை பரிசோதித்து பார்த்து இந்த உண்மையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்குன்னா அது உலகத்திலேயே நம்முடைய சைவம் தாங்கன்னா யாராவது சொல்லுவாங்களா, யுக்திக்கும் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் முன்னோர்கள் சொன்ன நூலுக்கும் பொருந்துவதாக இருந்தால் இதை எடுத்துக்கொள் இல்லாது. அதை விட உமாபதி சிவம் ஒன்று சொல்லுகிறார் சிவபிரகாசத்துல பாத்தீங்கன்னா, பழத்தெல்லாம் நல்லதுன்னு எடுத்துக்காத, புதுசெல்லாம் கெட்டதுன்னு ஒதுக்கிறார, பழத்தில் உள்ள நல்லதையும் எடுக்க புதுசில் உள்ள நல்லதையும் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு நவீனமான கருத்து பாருங்க, உமாபதி சிவம் சிவபிரகாசத்துல சொல்லி எழுதுகிறார். அதே இந்த நூல்களில் அவ்வளவு அறிவுன்னா அறிவு பிரமிக்கணும், நீங்க படிச்சீங்கன்னா அப்படி பிரமிப்பா இருக்கும். இறைவன் அப்படிப்பட்டவர்கள் தான் இறைவனுடைய இறைவனை அதிர்ச்சி நின்று வருகிறான். அப்படி வந்தவர்கள் தான் தமிழிலேயே மாவாடியம் என்பது கிடையவே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் எழுதுகிறார் திராவிட மாவாடியம். பிரஸ்தான திரையம்னு வடமொழியில சமஸ்கிருதத்தில் மூன்று நூல்கள் இருக்கின்றன, பிரம்மசூத்திரம், தத்தோபனிஷத்துக்கள், பகவத்கீதை. இந்த மூணுக்கும் சேர்த்து தான் சங்கரர், மத்துவர், ராமானுஜாச்சாரியார் இவர்களெல்லாம் அவருடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக பாடியங்கள் எழுதியிருக்கிறார். பாஷ்யம்னு சொல்லுவாங்க, சங்கர பாஷ்யம், ராமானுஜ பாஷ்யம், மத்துவபாஷ்யம் பாஷ்யம். தமிழ்ல அப்படி எவ்வளவோ நம்முடைய மொழி செம்மொழி தான், 2000 ஆண்டுகளாக இருக்கு இந்த மொழி தான், ரொம்ப பழமையானது நம்முடைய தமிழ் மொழி, சமஸ்கிருதத்தோட பழமையானது. இருந்தாலும் இதுல மாபாடியம்னு ஒண்ணு கிடையாது, நம்முடைய சிவஞான முனிவர் தான் அதுவும் எதுக்கு எழுதியிருக்காருன்னா நம்முடைய சிவஞான போதத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த நூலினுடைய அந்த நூலை வச்சுதான் நம்ம இந்த சிவஞான போதத்தை நம்ம படிக்க முடிகிறது. இல்லைன்னா அதில் உள்ள கருத்துக்கள் நமக்கு முழுமையா யாராலையும் கொண்டுட்டு வெளியில கொண்டு வர முடியாது. அதுவும் சிவஞான சித்தியார் என்ற நூல் ரெண்டு நூலையும் கருவி நூலாக பயன்படுத்தி தான் சிவஞான போகுது. ஏன்னா மலத்து உலகம் அப்படிங்கிற ரெண்டு சொல்லு ஏன் இந்த உலகம் மீண்டும் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு விரிவான செய்திகள் இந்த மலத்து உலகாங்கிறது தான். அந்த நோக்கம் படைத்ததனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை, மலத்தை போக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது, அந்த நோக்கம் நிறைவேறவில்லை, மலம் அந்த உயிரிட்ட பற்றி இருக்கிறது, மலத்தோடு உயிர்கள் இருப்பதை இறைவன் பொறுக்காமல் மீண்டும் உலகத்தை அவன் தோற்றுவிக்கின்றான். அவன் தோற்றுவிக்கும் பொழுது எப்படியெல்லாம் தோற்றுவிக்கும், அப்ப தோற்றுவிப்பதற்கு என்ன காரணம், உலகத்தோடு உயிரோடு என்னென்ன தொடர்புகள், அவனுக்கு துணை காரணம் எது, அவனுடைய சங்கல்பம் தான் அவனுடைய துணை காரணம், பராசக்தி அவனுடைய கருணை தான் அவனுக்கு துணை காரணமாக இருக்கிறது. அதெல்லாம் உலகம் தோன்றும் பொழுது எவ்வாறெல்லாம் தோன்றுகிறது, உயிர்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு மாதிரி தான் கடவுள் கொடுத்திருக்காரு. அவரு அவருடைய நோக்கத்துக்கு படைக்கும் பொழுதும் அவர் சர்வ சுதந்திரனாக இருப்பதனால் எப்படியெல்லாம் படைத்தா உயிர்களுக்கு பயன்படும். நம்ம வீட்டில் மதியம் உணவு நமக்கு ஒரே அல்சர் இருக்கு, ஒரே காரமா படைச்சு வச்சுட்டா சாப்பாட்டை சாப்பிடுவோமா, ஒரே உப்பு காரம் புளி மூணு தூக்கலா போட்டு அருமையா மணக்க சாப்பாடு போட்டா சாப்பிட முடியுமா நம்மளால, முடியாது. அதே போல உயிர்களுக்கு பொருந்தாமல் இந்த உலகத்தை படைத்தா, அதனாலதான் உயிர்களுடைய நோக்கம், உயிர்கள் வாழ வேண்டும், உயிர்கள் உய்ய வேண்டும், உயிர்கள் ஞானம் அடைய வேண்டும் என்பதற்கு பொருத்தமாக இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். அதை நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திகளை எல்லாம் இந்த சூத்திரம் நமக்கு சொல்லுகிறது. இதுல முக்கியம் நம்ம முதல்ல ஒன்று ஒரு செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திற்கும் கடவுள் படைக்கிறான், அந்த உலகத்திற்கும் உலகம் என்பது உயிர்கள் உள்ளடங்கியது, உலகத்திற்கும் உயிர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு, என்ன நெருக்கம், எதனால் இந்த உயிர்கள் மேல் அவன் கருணையோடு இருக்கிறான் என்பதை இந்த சூத்திரம் நமக்கு முதல் முதலே அது சொல்லுகிறது. அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரத்துக்கே உரிய ஒரு உயர் உன்னதமான ஒரு கொள்கை இந்த முதல்ல அவர் சொல்றார். அதுக்கு பேர் அத்விதம், சுத்தாத்விதம் என்று பேர், சுத்த அத்விதம். அதாவது அத்விதம் இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு, அத்திவிதம் என்றால் சொல்லால் ரெண்டுக்குள்ள தொடர்பு தான். அதை சங்கரர் ஒரு மாதிரியாக விளக்கம் செய்கிறார், அது நமக்கு முற்றிலும் மாறுபாடானது. அது சொல்றேன், ராமானுஜாச்சாரியார் அத்வைதத்துக்கு ஒரு மாதிரி விரிவிரி சொல்லுகிறார், மத்துவர் ஒரு மாதிரி சொல்லுகிறார். இப்ப இந்த இடத்துல நான் வந்து இந்த அத்வைதம் என்பதை நான் வந்து விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஏனென்றால் இப்ப நம்ம இந்த சொல்லுகின்ற சாத்திரம் ஒரு முழுமையாக அவங்கள்ட்ட செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக, அந்த அளவுக்கு நான் இதுவரையிலும் பாடம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களை மெதுவா இத கேட்கிற அளவுக்கு நம்ம பேசிருக்கிறோம், அதனால சொல்றேன். இல்லைன்னா எல்லாத்தையும் அத இந்த விஷயத்தை கொஞ்சம் நுட்பமான விஷயம் சொல்ல முடியாது. இது தெரியாமலும் கூட இதை அப்படியே விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி நான் போயிடலாம், இருந்தாலும் இதை சொல்லலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தோன்றுகிறது. அதனால உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை அத்வைதம் என்று சொல்லால் நம்முடைய பேரறிஞர்கள் குறிப்பிடுகிறார். சங்கரும் அத்வைதம் தான் சொல்கிறார். அவருக்கு அந்த அத்வைதம் சொல்லும் பொழுது அதற்கு வந்து கேவலாத்வைதம் என்றதுக்கு பேர், அத்வைதம்னு சொல்லி முடிச்சிடறது இல்ல, கேவலாத்வைதம் அப்படின்னு சொல்றாங்க. அத்வைதம்னு சொல்லும் பொழுது அது ஆய்மொழி வந்து கேவலாத்வைதம் என்றால் சங்கரருடைய அத்வைதம் என்பது நமக்கு. ராமானுஜர் ஒரு அத்வைதம் சொல்கிறார், அதுக்கு விசிஷ்டாத்வைதம் என்று பெயர். அவர் அத்வைதம் சொல்லுவதும் அதுக்கும் ஒரு முன்னோட்டு போடணும். முன்னோட்டு போடலன்னா அவருடைய சித்தாந்தம் என்பது நமக்கு தெரியாது. அத்வைதத்தோட மத்தியர்மம் அத்வைதம் தான் சொல்லுகின்றார். அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார், அதுக்கு துவைதம் என்று பெயர். துவைதம் சொன்னா மத்தியர் சொல்கிறார், ஆனால் வெறும் அத்விதம் என்று சொன்னால் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அத்வைதம். அதனால அது சுத்தாத்விதம். அத்வைதத்துடைய உண்மையான பொருளை அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்கார். அந்த உண்மையா எப்படி அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அத்வைதம் அப்படிங்கிற சொல்ல அது ரெண்டு சொல் அடங்கியிருக்கு. அத்வைதம் எப்பொழுதுமே வடமொழி, வடமொழி சொல்லு, வடமொழி சொல்லுல ந என்பதை ஒரு சொல்லோடு முன் சேர்த்தால் எதிர்மறை உணர்த்தும். அனாதி, ஆதி, அதுக்கு எதிர்மறை என்ன? அனாதி. அப்ப என்ன சேர்க்கிறோம் முன்னாடியே? ந என்பதை சேர்க்கணும். அது எப்படி அனாதின்னு வருதுன்னு சொல்றேன் இப்ப உங்களுக்கு. அப்போ எதிர்மறையை தெரிவிப்பதற்கு முன்னாடி நகாரம் அப்படிங்கிற எழுத்தை சேர்க்கணும். இப்ப அத்வைதம் என்பதுல ரெண்டு சொற்கள் இருக்கின்றன, ந பிளஸ் துவைதம். நல்லா இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ந பிளஸ் துவைதம், ந பிளஸ் துவைதம் அத்வைதம் ஆயிருக்கு. அந்த ந எங்க போச்சு? ஒரு இது வந்து பாணினி வியாக்கரணம் என்று சொல்லி அந்த மொழிக்குள்ள இலக்கணத்தை சொல்றேன். நாம பாணினி வியாக்கரணம் நமக்கு தெரியாது, அறிஞர்கள் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். அப்ப சொல்லும் பொழுது ந அத்வைதம் அப்படின்னா நத்திவிதம்னு வரணும் இல்லையா? நத்வைதம்னு வரணும். அப்படி வராது. அது எப்படி வரும்னா அத்வைதம்னு வரும். எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, நங்கிற எழுத்துக்குள்ள ரெண்டு எழுத்துக்கள், அது உயிர்மை எழுத்து அல்ல, ரெண்டு எழுத்துக்கள் இருக்கின்றன. இன் பிளஸ் அ, இன் மறைந்து ஆ மட்டும் இருந்து துவைதம் அத்வைதம். அப்ப எதிர்மறை பொருளை சொல்லணும். எதிர்மறை பொருளை சொல்லுவதற்காக அது வந்துருக்கு. அப்போ வறுமொழியில இத்து வறுமொழின்னு சொல்லுவாங்க, தேர்ற சொல்லு. அது வந்து ஒற்று எழுத்தாக இருந்தால் இந்த முன்னாடி இருக்கிற நகரத்தில் உள்ள ந மறைந்து ஆ மட்டும் அதோட சேர்ந்து அத்வைதம் அப்படின்னு வரும். இப்படிதான் அத்வைதம்ங்கிற சொல்லு வந்தது. அந்த அத்வைதம் என்பதை தமிழிலே சொல்லும் பொழுது அத்துவிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து அத்வைதத்தை அத்வைதம் எழுத மாட்டாங்க. எதா இருந்தாலும், வடமொழி சொல்லா இருந்தாலும் வேற்றுமொழி சொல்லா இருந்தாலும் தமிழ் தன்மையைப்படுத்தும். தமிழுக்குள்ள சிறப்பு அது. ஆக அத்வைதம் என்பதை அவர்கள் எப்படி சொல்லுவோம்? நம்ம அத்துவிதம் அப்படின்னு சொல்லணும். ஆகவே ந பிளஸ் துவைதம் அது எப்படி வரும்? அத்வைதம்னு வரும். இது ஒரு ஒரு இலக்கணத்தில் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, வர்ற மொழியில நம்ம முதல்ல துவைதம்னு இத்து இருந்தது இல்லையா? அந்த இத்து புள்ளி வச்ச எழுத்து இல்லாம, மெய்யெழுத்து இல்லாம வேற எழுத்து வந்ததுன்னா அது வேற மாதிரி வரும். இப்ப சொன்ன முதல்ல சொன்ன உதாரணம் ஆதி, அதுக்கு முன்னாடி ந சேர்க்கிறோம், அது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா அனாதின்னு வரும். என்ன? அதுல வந்து இன் பிளஸ் ஆன்னு பிரிக்கிறோமா, அந்த இன் பிளஸ் ஆவில ஆ முன்னாடி வந்துக்கும். இலக்கணத்தினுடைய விதி அது, ஆ முன்னாடி வந்துக்கும், இன் வந்து ஆவண்ணாவோட சேர்ந்துக்கும். அப்ப ஆதி என்பது எதிர்மறையாக வரும்பொழுது எப்படி வரும்? அனாதி அப்படி வரும். இது வடமொழி இலக்கணம். இந்த வடமொழி இலக்கணம் எதிர்மறையை சொல்லும் பொழுது ஒரே மாதிரி எதிர்மறையை சொல்லாதா, பல விதங்களில் சொல்லுமாறு. எதிர்மறையாகவும் இருக்கலாம், இல்லாமையும் சொல்லலாம். அது பல ஆறு முறைகளிலே எதிர்மறையை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆறு பெயரை மட்டும் சொல்றேன், விளக்கம் சொன்னோம்னா அது நமக்கு வேண்டியில்லை, வேண்டிய அளவுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாமியம், இன்மை, அண்மை, சிறுமை, இழிவு, மறுதலை அப்படிங்கிற எதிர்மறையை உணர்த்தும் பொழுது இந்த ஆறு வகைகளில் அது எதிர்மறை உணர்த்துகிறது. இதுல ஒரு மூன்று முறை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அத்வைதம்ங்கிறத உணர்வதற்கு மூன்று முறை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்மை, அண்மை, மறுதலை. இந்த மூணு மட்டும். இன்மைனா என்ன, அண்மைனா என்ன, மறுதலைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது இன்மை என்றால் இல்லாமை. இப்ப மலம் அப்படின்னு இருக்கு. அதனுடைய மலம் இல்லைங்கிறத எப்படி சொல்லுவான், சாமிய குறிக்கிற வார்த்தைகள் கூட இருக்கு, இறைவனை குறிக்கிற வார்த்தைகள் மலம் அமலம். அந்த இடத்துல மலம் இல்லாமை, அந்த இடத்துல மலம் இல்லாதவன் அப்படின்னு சொல்றோம். அதாவது இன்மை அது இல்லை, அது இல்லை, இன்மை என்பது அது இல்லை அப்படின்னு. அப்புறம் அடுத்தது அப்பிரகாசம், ஒரு உதாரணம் அப்பிரகாசம். அப்பிரகாசம்னா அங்க வெளிச்சம் இல்லை பிரகாசம் இல்லைன்னு அர்த்தம், இருட்டுன்னு அர்த்தம் கிடையாது, அதான் இன்மை இல்ல, அது இல்ல அவ்வளவுதான். இன்னொன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது, எவ்வளவு நுணுக்கமா இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த அத்வைதம் என்பதை வைத்துக் கொண்டு பலரும் பலவிதமாக வியாக்கியானம், இப்ப தங்கரர் எப்படி வியாக்கியம் பண்ணிருக்காரு, ராமானுஜர் எப்படி பண்ணிருக்காரு, பொருந்தாமல் சொல்லி இருக்கிறார். ராமானுஜர் எப்படி பொருந்தாமல் இருக்கிறது அவருடைய கருத்து, மத்வர் எப்படி பொருந்தாமல் சொல்லி இருக்கிறார், அப்ப எப்படி பொருந்தாமல் சொல்லி இருக்கிறார் என்று நம்ம ஆராயணும். அதுக்காக இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அமலம் அப்பிரகாசம் இரண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் பின்னாடி இதை வச்சு ஒரு கோட்டை கட்ட போறேன், ஒரு செய்தி சொல்ல போறேன் உங்களுக்கு, அப்ப இது பயன்படும். அப்ப மலம் இல்லாத தன்மை இன்மை, அப்பிரகாசம் வெளிச்சம் இல்லாத நிலை, இது ஒண்ணு இன்மை பொருள். இன்மை பொருளுக்கு அடுத்தது மறுதலை பொருள். மறுதலை பொருள்னா நேர ஆப்போசிட், நீதி அதுக்கு எதுக்கு சொல்லுங்க பாக்கலாம், அநீதி நீதிக்கு அநீதி. அப்ப நீதி அப்படின்னா அநீதினா அந்த இடத்துல நீதி இல்லாத விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த இன்மை பொருள்னாக்க அது பிரகாசம் இல்ல வெளிச்சம் இல்ல அவ்வளவுதான், இருட்டு வந்துட்டு சொல்ல முடியாது. ஆனா இது முற்றிலும் இப்ப இன்மைக்கும் மறுதலையும் வித்தியாசம் வந்துட்டு பாத்தீங்களா, அப்ப வந்து நீதி அநீதி நடக்குது, நீதி நடக்கிறதுங்கிறது வேற அநீதி என்டைர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் நீதி. அப்புறம் அடுத்து தர்மம், தர்மம் பண்றான் மற்றவங்களும் கொடுத்து உதவுறான் அவனை கொலை பண்ணிடுறான், அதர்மம் அப்படி வருது. அப்போ இந்த அகரம் வந்து மறுதலை மறுதலை பொருளாகவும் இருக்கு, மறுதலை அப்படின்னா முற்றிலும் மாறுபாடு. இப்ப ரெண்டு சொல்லியாச்சு, என்ன சொல்லியிருக்கேன், இன்மை மறுதலை, இன்னொன்னு அண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம சுத்தாஜிதத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். அண்மை பொருள் நம்முடைய மெய்கண்டார் இந்த அண்மை பொருள் தான் சொல்றாரு, அவரை பொருத்தி நான் மறுபடியும் சொல்றேன். ரெண்டு பொருள் இருக்கின்றன, நல்லா கவனிங்க, ரெண்டு பொருள்கள் இருக்கின்றன, ஓரளவு ஒற்றுமையும் ஓரளவு வேறுபாடும் இருக்கிறது, அதைத்தான் அண்மை பொருள் என்று சொல்லலாம். முற்றிலும் பகைமை பொருளோ முற்றிலும் இல்லாம இன்மையோ மறுதலையோ இல்ல, ஓரளவு ஒற்றுமையும் ஓரளவு ஒற்றுமை இன்மையும் இருக்கிறது. ஒரு புறா இருக்கு, அந்த புறாவை காட்டி இது கிளியா இது கிளியா, புறா மாதிரியே தான் இருக்குது அது, இது கிளியா அப்படிங்க. அப்ப என் பதில் என்ன சொல்லணும், இது இது கிளியானா கிளி அன்று, கிளி அன்று இலக்கணம், கிளி இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு தப்பு, அன்று அண்மை பொருள் அன்று. அசுவம்னா குதிரை, ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், ரெண்டு ரெண்டு உதாரணம் எல்லாருக்கும் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கணும் இருக்காது. அசுவம்னா குதிரை, இந்த இது வந்து வியாக்கரணமா இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகப்படுத்துறோம். அசுவம் அனசுவம், ஏன்னா எதிர்மறைக்க அந்த ஆ வந்துருது இல்லையா, அனசுவம் அப்படின்னா என்ன, குதிரை அல்லாதது, குதிரை அல்லாதது, குதிரை அல்லாதது எத்தனையோ பொருள் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் குறிக்காது. அனசுவம் என்றால் அது கழுதையைத்தான் குறிக்கும் அந்த பொருள், இது அண்மை பொருள் என்று பெயர். இது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இப்ப ஒரே ஒரு இலக்கணம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம், என்னன்னு கேட்டீங்கன்னா ஓரளவு ஒற்றுமையும் மனிதனை பார்த்து இது அனசுவம் சொல்லக்கூடாது, ஏன்னா குதிரைக்கும் மனிதனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, அது சொல்லக்கூடாது. கழுதையை காட்டி கேட்கலாம். அப்போ அனசுவம் என்பது எதை குறிக்கிறது, அந்த குதிரையை போன்ற உருவனுடைய கழுதையை தான் குறிக்கிறது. அப்போ ஓரளவு ஒற்றுமையும், இப்ப கிளிக்கும் புறாவுக்கும் ஓரளவு ஒற்றுமையும் ஓரளவுக்கு வேறுபாடும் இருக்கிறது, குதிரைக்கும் கழுதைக்கும் ஓரளவு ஒற்றுமையும் ஓரளவுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அதுக்கு அப்படி குறிப்பிடுவதுதான் அதுக்கு அந்த நகரம் முன்னாக வரும் முன்னோட்டாக, அது அகரம் அகரமா மாறுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, அப்படி வருவதுதான் அது அண்மை பொருள். இதைத்தான் நம்முடைய மெய்கண்டார் இங்கு பயன்படுத்துகிறார். இப்ப மூணு இலக்கணம் பாத்துட்டோமா, இப்போ கங்கரர் வந்து என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, கங்கரர் இன்மை பொருளை பயன்படுத்துகிறார். இன்மை பொருள் அது இல்லை அப்படின்ட்டு எப்படி இன்மை பொருளை பயன்படுத்துகிறான்னு பாருங்க. இப்ப மூன்று இலக்கணம் சொல்லியாச்சு, இன்மை மறுதலை அண்மை. இப்ப கங்கரர் எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அத்விதம் என்பதுல இன்மை பொருள். அப்ப என்ன சொல்றாரு, ரெண்டு அத்விதம், துவிதம்னா ரெண்டா, இரண்டு இல்லை அப்ப ஒன்று அப்படின்னு அவர் விளக்கம் சார். இப்ப நான் இதை சொன்னதுக்கு பிறகுதான் இது புரியும் உங்களுக்கு. அத்விதம்னா என்ன, அவர் என்ன சொல்றாரு, இன்மை பொருள் சொல்றாரு இல்லையா, அது இல்லை ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லி கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். அவனும் கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு தான். கடவுள் உயிர்னு ரெண்டு கிடையாது, ஒண்ணுதான் கடவுளா. அவர் அந்த அத்வைதம் வியாக்கியானம் கொடுக்கிறார். அப்ப கடவுளும் உயிரும் ரெண்டு பொருள் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். என்ன அது, கடவுளும் நம்மளும் ஒன்னா. நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுறோமே உலகத்துல வந்து, கடவுள் கஷ்டப்படுவாரா, கடவுள் துன்பம் அடைவாரா, கடவுள் பெருமை எடுத்துக்குவாரா அப்படின்லாம் கேட்டா, நீ மயக்க உணர்வினால் உன்னை நீ மனிதன் என்று ஜீவன் என்று நினைத்துக் கொண்டிருக்காய். இந்த நினைப்பை விட்டு விட்டால் நீ என்ன ஆயிடுவ, நீயே கடவுள். நாம ஒருவன் தான் கடவுளையும் உன்னையும் பிரிக்குது. நாமும் நமக்கு ஒரு பேரு சௌரிராஜன், ஒருவன் கருப்பா ஒரு அஞ்சரடியில் ஒரு மனிதன். இந்த நாமமும் ரூபமும் தான். நீ உனக்கு நாமமும் கிடையாது, உனக்கு சௌரிராஜன் பேர் கிடையாது, உனக்கு இந்த உருவமும் கிடையாது. நீ உன்னை உருவத்துல கட்டுப்படாத நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க, அதனாலதான் நீ மனுஷனா ஜீவனா இருக்க. நீ இந்த நினைப்பெல்லாம் விட்டுட்டீங்கன்னா நீ யாராயிடுவ, கடவுளாய், கடவுள் நீ ஒண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. அத்வைதத்திற்கு சங்கரர் இன்மை பொருளை கொண்டு கடவுளுக்கும் மனிதனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பை சொல்லுகிறார். இது முற்றிலும் இந்த கொள்கை மறுக்கப்பட வேண்டிய கொள்கை. பிரம்ம பொருள் ஒண்ணு இருக்குன்னு உணர்றோம் இல்லையா, அப்போ இன்னொரு பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் ஜீவன் நம்ம சொல்றோம். அதுக்கு மறுப்பு அதுதான். அதோடு கூட கடவுளுடைய இயல்பு வேற, மனிதனுடைய இயல்பு வேற. அவன் இயல்பாகவே பாசங்கள், நான் இதெல்லாம் விளக்கமா சொல்றேன். கடவுள் இயல்பாகவே பாசங்கள் இருந்தும் நீங்கியவன். பாசங்கள் இந்த உயிரை பற்றுது. அப்போ உயிர்த்த ஒரு பலவீனம் இருக்கு இல்லையா, அப்ப இது எப்படி கடவுளாக முடியும்? அவங்க என்ன சொல்றாங்க, பொண்ணு பவுன், அந்த பவுன் செய்தப்பட்ட ஆபரணங்கள், ஆபரணங்களும் பவுன் தான். அந்த ஆபரணங்களுடைய உருவத்தையும் அதனுடைய பெயரையும், ஜீவர்களுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப நிரம்ப வேறுபாடு உண்டு. ஜீவர்கள் அனைவரும் உயிர்கள் அனைத்தும் அறிவு உடையனவே தவிர, அவைகளுடைய அறிவு யாராலாவது அறிவிக்க வேண்டும், தானாக அந்த அறிவு இயங்காது. நம்ம சென்ற வகுப்பு சில வகுப்புகள் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். அதுக்கு கண்ணை உதாரணம் சொல்லுவோம். கண்ணு பார்க்கிற ஆற்றல் கண்ணுக்கு உண்டு, ஆனால் கண் பார்ப்பதற்கு அதுக்கு ஒரு ஒளி தேவை. இருட்டில் பார்க்குமா கண்ணு, பார்க்கிற சக்தி இருக்குது ஆனால் இருட்டில் பார்க்காது. அப்ப இருட்டில் பார்ப்பதற்கு அது கண்ணு பார்க்க வேண்டும் என்றால் அந்த ஒளி தேவை. எந்த ஒளியாவது சூரிய ஒளித்தம் தேவை. இரவு பூரா ஒன்றும் தெரியல, மேடு பள்ளம் தெரியல. அப்போ அது பார்க்கறது கண்ணுக்கு வேற ஒரு ஒளி தேவைப்படுகிறது இல்லையா. அதுபோல உயிர்களுக்கு அறிவு உண்டு, ஆனால் அந்த உரிவை அந்த அறிவை யாராவது அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அப்ப அறிவிக்க அறியும் தன்மையுடையது உயிர், அறிவிக்காமலே அறிவது கடவுள். அப்ப கடவுளுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அவனால் தான் படைக்க முடியும், நம்மளால படைக்க முடியாது. நம்ம வீட்டுல வீட்டையே படைக்க முடியாது. நம்மளால கொத்தனார் லட்சம் பணமும் காசும் வேணும், ஒரு வீடு கூட நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது. அவன் இந்த மாயிலிருந்து இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் தோற்று வைக்கிறான். அப்ப அவன் அந்த பெரிய பிரபஞ்சத்தையும் அவன் படைக்கிறான். ஒரு குடும்பத்தை கூட நல்லா நம்ம நிர்வாகம் முடியாது. அப்பாவுக்கு மனைவி சண்டை வந்து ஜீக்க முடிய மாட்டேங்குது, நிர்வாகம் பண்ண முடியல நம்ம. அவர் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் முறையா நடத்திட்டு போயிட்டு இருக்கான். எந்த கிரகமாவது எங்கேயாவது இடிச்சுட்டு நிக்கிறா, அவ்வளவு பேர் ஆகாயத்துல அவ்வளவு இன்னும் நீ சொல்லிட்டே போலாம். அவனுடையது பேரறிவு, அவனுடைய பேராற்றல், அவனுடையது பெருங்கருணை. அவன் இயற்கையை உணர்கினன், அவன் எல்லாவற்றையும் இருந்த இடத்திலிருந்து அறியக்கூடியவன். அவன் வியாபக பொருள், நம்ம எல்லாம் நடந்து போய் ஒரு இடத்துல இருக்க பொருளை தெரிஞ்சுக்கணும். அவன் நடக்கவே வேண்டியில்ல, இருந்த இடத்தில இருந்து அவன் ஓடாமல் ஓடுவான், நடக்காமல் நடப்பான், பேசாமல் பேசுவான், கண் இல்லாமலே பார்ப்பான், காது இல்லாமலே கேட்பான், மெய் இல்லாமலே உணர்வான். எல்லாம் அவனால முடியும். அவளது வியாபக பொருள், அவன் எங்கும் நிறைந்தவன், எங்கும் உடனொருவன் காணுங்கொள் என்றி அங்கம் குலைவது அறிவு. யாரையாவது ஏமாத்த பாத்தீங்கன்னா ஒருத்தரும் தெரியாம ஏமாத்துற நினைக்காத, எங்கும் உடனொருவன் காணுங்கொள் என்று அஞ்சு அங்கம் குலைவது அறிவு. பயப்படணும் நீ, கடவுள் எங்கேயும் பார்த்துட்டு இருக்க. ஆகவே அவனுடைய பேராற்றல் வேறு, நம்முடைய ஆற்றல் வேறு. அவனால் செய்ய முடிஞ்சதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஆகவே இந்த சங்கருடைய அத்வைதத்திற்கு அவருடைய கொடுத்த விளக்கம் பொருந்தாமல் இருக்கிறது. இவ்வளவு சொல்றேன், இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய எடுத்துட்டு அதை பத்தி விரிவா பேசலாம். ஏகாண்மவாதம் என்றும் அதுக்கு கேவலாத்வீதம் என்றும் பேர் சொல்கிறார். கேவல அத்வைதம், ஏன்னா வெறும் அத்வைதம் சொன்னா அதை குறிக்காது, அதனால அதுக்கு கேவலாத்வீதம். அதே மாதிரி விசிஷ்டாத்வைதம், ராமானுஜாச்சாரியார் அவர் விசிஷ்டாத்வைதம், அவரும் சங்கரர் கொண்டது மாதிரியே அவரும் இன்மை பொருள் தான் சொல்லுகிறார். இல்லை, அப்பிரகாசம் அமலம்னு சொன்னோம் இல்லையா, அந்த உதாரணம் ஞாபகம்
அதான் சொல்ற இல்லைன்னு சொல்ற இன்மை பொருள் உண்டு.
கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லவரு அதோட நிறுத்த கடவுள் ஒருத்தர் தான், அந்த கடவுளுடைய உலகமும் உயிரும் அவருடைய உடலாக இருக்கிறது. கடவுளுடைய உடல் உலகமும் உயிரும் அது சரீரம். அந்த சரீரத்தை உடையவனாகிய சரீரி உயிராக இருக்கக்கூடியவன் கடவுள். அப்ப ஒண்ணுதான், அவரும் இன்மை பொருள் தான் கொள்கிறார். அவர் இதை வந்து கடவுள் ஒருத்தர் தான், அவருக்குள்ள இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உயிர்கள் அனைத்தும் அடக்கம். கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள தொடர்பு போல, சொல்லு இருக்கு அதனுடைய பொருள் அதையே சொல்லுகிறது. அப்ப சொல்லு என்றும் பொருள் என்றும் ரெண்டு இருக்கு, ஆனா அதே சமயத்துல ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிறது. அப்போ பேதமும் இருக்கிறது அபேதமும் இருக்கிறது. இதை பேதாபேதம்னு சொல்லுவாங்க, அது விசிஷ்டாத்வைதம். அது கடவுளுக்கு உள்ள தொடர்பு பேதமாகவும் இருக்கிறது பேதம் இல்லாமலும் இருக்கிறது என்று அத்வைதத்துக்கு விளக்கம் சொன்னார். அதனால அதுக்கு என்ன பேர் ஏற்பட்டுச்சு, விசிஷ்டாத்வைதம். அது இன்மை பொருளை சொன்னார். இது வந்து பேதாபேதம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். சங்கரனுடையது அபேதம், ஒரு பேதமும் இல்ல, கடவுளும் உயிரும் ஒண்ணு, அபேதம். இது பேதாபேதம். அடுத்தது யார பாக்கணும் நம்ம, மத்துவர். இவர் மறுதலை பொருளை கொள்கிறார். என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்ம சொன்னோம், இன்மை பொருள், மறுதலை பொருள், அண்மை பொருள். அண்மை பொருள் சொல்லியிருக்கோம், அந்த கிளி புறா உதாரணம் ஒண்ணு, குதிரை கழுதை உதாரணம் ஒண்ணு சொல்லியிருக்கோம் நம்ம, அது ஞாபகம் வச்சுங்க. மறுதலை பொருள்னா நீதி, அப்படியே மறுதலை. அநீதி தர்மம் அதர்மம் அது மாதிரி. அத்வைதம் என்ற சொல் அதனுடைய மறுதலை ஆகிய இரண்டு. அத்வைதம் என்ன சொல்ற, மறுதலை பொருள் கொண்டு ரெண்டு இருக்கு அப்படிங்கிறார். கடவுள் வேறு உயிர்கள் வேறு. அப்ப கடவுளும் உயிர்களும் முத்தியில கூட வேற வேறதா இருக்கும் என்று இவர் பேதப்படுத்தி, கடவுளையும் உயிரையும் பேதப்படுத்தி. தொடர்பு இல்ல, நம்ம தொடர்பு பத்தி பேசிட்டு இருக்கோம், தொடர்பு பற்றிய தொடர்பு இல்லைங்கிறார். ரெண்டும் வேற வேற. கடவுள் ஒளி போன்றவர், உயிர்களெல்லாம் உயிர்கள் உலகமும் இருள் போன்றவைகள், துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவள். எந்த நிலையிலும் அவரோட கடவுள் தொடர்பு கொள்ள முடியாது. முத்தியிலும் கூட வேற வேறதான் இருக்கும். கடவுள் ஒளி போன்றவர், இந்த உலகமும் உயிரும் இருள் போன்றவைகள் என்று அவர் மறுதலை பொருளை சொல்லுங்க. எத்தனை விஷயம் வந்திருக்குது, உண்மையும் மறுதலை வந்திருக்கு, இன்னொன்னு அண்மை பொருள் இருக்கு. இந்த மூன்று பேரும் என்ன மாதிரியான வாதங்களை சொல்லுங்க. தமிழ்ல சொன்னோம்னா முதல்ல சொன்னவர் அத்வைதம், அதுக்கு வந்து கேவலாத்வைதம் அப்படிங்கிற கொள்கை. அத்வைதத்தோட ஒரு ஒட்டு சேர்த்தாதான் அவங்களுக்கு புரியும் கேவலாத்வைதம். கேவலம் என்றால் தனிமை, இறைவன் மட்டும் இருக்கார். இந்த உலக உயிர்கள் நம்ம இப்ப அதனாலதான் பாரதியார் ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க, நிற்பது நடப்பது. அந்த படம் பாத்திருக்கீங்க, அதுல வந்து நிற்பது நீங்கள் எல்லாம் போய்களா, நீங்களாம் கற்பனை தானா, அதெல்லாம் இல்ல. அவர் நம்ம கருத்தை சொல்ல வர்ற அந்த பாட்டுல, நிற்பது நடப்பது நீங்கள் எல்லாம் கற்பனை தானா, இதெல்லாம் உண்மையா இருக்கு. பையன் உண்மையா இருக்கா, மனைவி உண்மையா இருக்கா, கணவன் உண்மையா இருக்கா, உலகம் உண்மையா இருக்கு, பொருள் எல்லாம் உண்மையா இருக்கு. நம்ம எல்லாம் கைவிதெல்லாம் எல்லாம் உண்டு உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சில பேர் அஞ்சு பொருள் ஒரு பொருள் இல்லைங்கிறாங்க. உலகம் இல்லையா, உயிர்கள் கிடையாது, ஆணவம் கிடையாது, மாய கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ அப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்க, அந்த கற்பனை போச்சுன்னா நீனும் கடவுளும் ஒன்று. அப்படிதான் சங்கரர் சொல்லுகின்றார். அதனால அதுக்கு கேவலா அத்வைதம். இவர் விசேஷத்தோடு கூடிய அத்வைதம், ஒண்ணுதான் இருக்கு ஆனா ஒண்ணுக்குள்ள இன்னொன்னு இருக்கு, பேதமும் இருக்கு அபேதம் இருக்கு, பேதாபேதம் அப்படின்னு அதை சொல்றோம். முதலே சொன்னது சங்கருடைய கொள்கை அபேதம், இது பேதாபேதம். மத்துவர் என்ன பண்றாருன்னா அது பேதம், பேதத்தை சொல்ற. ஆகவே இப்படி மூன்று கொள்கைகள் இருக்கின்றன.